சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 38 அத்தியாயம். நீரும் நிலவரையும். முதலில் கதவு திறக்கப்படுவதால் உள்ளே பாயும் சொற்ப நீரையும் சமயம் வரும்போது ரகசியமாக இந்த அறைக்கு கொண்டு வந்து இங்குள்ள சாளரத்தின் வழியாக காவிரியில் எடுத்து ஊற்றிவிட பிரம்மானந்தர் ஏற்பாடு செய்வார். அந்த விளக்கத்தை கேட்ட ராணியின் ஆச்சரியம் உச்ச நிலையை அடைந்ததாகையால்,
இந்த வழியாகவா நீ வந்தாய் அள்ளி என்று வினவினாள்.
ஆம் ராணி என்றால் அள்ளி. இப்போது ராணி கேட்டால்,
இந்த வழியை அவ்வப்போது உபயோகப்படுத்துவது உண்டா என்று.
கிடையாது ராணி, இது பெரும் ராஜ ரகசியமாகும். புகாருக்கு பேராபத்து நேரிடும் சமயங்களில் அரசர் தப்பி செல்ல மட்டும் இந்த நிலவரையை சிருஷ்டித்திருப்பதாக பிரம்மானந்தர் சொன்னார். இந்த ரகசியத்தை அறிந்த முதல் பெண் நான் தான் என்றும் தெரிவித்தார். இதற்கு ராணி,
இந்த பெரும் ரகசியத்தை ஏன் என்னிடம் கூறினாய்?
அதற்கு அள்ளி, பிரம்மானந்தர் உத்தரவு என்றாள்.
என்னிடம் அத்தனை நம்பிக்கையா பிரம்மானந்தருக்கு என்றாள் ராணி.
ஆம் ராணி, நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களை அழைத்து வர என்னை அனுப்புவாரா? இதை கேட்ட ராணி சரள் என்று திரும்பினாள்.
என்ன, என்னை இந்த வழியா அழைத்து போக போகிறாயா
என்றும் கேட்டாள் ஆச்சரியத்தோடு.
ஆம் ராணி, அப்படி அழைத்து சென்றால் யவன நாட்டு மங்கை ஓரத்து இடம் இந்த ரகசியம் சிக்கிவிடுமே.
அதற்கு ஆமாம் என்றாள் அள்ளி.
என்னை எதற்காக அழைக்கின்றார் பிரம்மானந்தர்
என்று கேட்டாள் ராணி.
அள்ளி அதற்கு, காரணம் எனக்கு தெரியாது ராணி. ஏதோ பெரிய அபாயத்தினால் மனக்குழப்பம் அடைந்தது போல பகல் முழுவதும் ஒரு நிலையில் இல்லை பிரம்மானந்தர். திடீர் என்று உங்களை பார்க்க விரும்பினார், அதற்கு என்னை அனுப்பினார். இங்கு வந்ததும் நீங்கள் அவரை பார்க்க விருப்பம் தெரிவித்தீர்கள். உங்கள் இருவர் மனமும் ஒரே வழியை நாடி கொந்தளிப் அடைந்திருக்கிறதாக தோன்றுகிறது ராணி
என்றாள் அள்ளி.
அப்படியானால் ஏன் இத்தனை காலதாமதம் செய்துவிட்டாய்
என்று கடிந்து கொண்டு கேட்டாள் ராணி.
மூன்றாம் ஜாம முடிவில் தான் நிலவரைக்கு வரும்படி பிரம்மானந்தர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்கு முன்பு காவிரியில் ஏதாவது படகுகளின் நடமாட்டம் இருக்கலாம் என்று நம்புகின்றார்
என்றாள் அள்ளி. நீண்ட நேரம் சம்பாஷணையாலும் கவலையின் காரணமாக நேரமும் அனாவசியமாக நீண்டுவிட்டதாலும் சங்கடப்பட்டே பொறுத்திருந்த ராணியை மூன்றாம் ஜாம முடிவில் மெல்ல அழைத்த அள்ளி தான் தரையில் உட்கார்ந்து ராணியையும் உட்கார சொன்னாள். பிறகு கீழே இருந்த சதுக்கல்லை இருமுறை அழுத்தி திருகவே கட்டில் பழைய இடத்திற்கு நகர்ந்து அதன் அடியில் நிலவரை மெல்ல திறந்தது. தூரத்தே இருந்த சாளரமும் பழைய நிலையை அடைந்தது. அப்பொழுதுதான் பஞ்சனையின் மரக்கால்கள் தரையில் புதைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ராணி அந்த கால்களும் நிலவரையும் சாளரமும் ஒரே பொறியால் பிணைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தது மட்டுமல்லாமல்,
அடரா, இதைக் கண்டு அஞ்சுவிட்டோம்
என்று ஒரு கணம் வெட்கப்பட்டாலும், மறுகணம் தமிழர் பொறியியல் யவனர் பொறியியலுக்கு சற்றும் சளைத்ததல்ல போலிருக்கிறதே என்று வியப்பும் அடைந்தாள். இந்த எண்ணங்களில் அவள் மனம் அலைந்து கொண்டிருந்த வினாடிகளில் நிலவரை நன்றாக திறந்து கொள்ளவே அள்ளி ராணியை அழைத்துக் கொண்டு படிகளில் இறங்கி சென்றாள். படியில் ராணி காலை வைக்கும் முன்பாக,
ஜாக்கிரதை ராணி, படிகள் மிக சிறியவை, கால் இடறினால் என் மீது விழுவீர்கள். அப்படி விழுந்தால் நானும் நீங்களும் படிகளில் உருண்டி கீழே உள்ள நிலவரைக்கு தரையில் நீர் பாய்ந்துள்ள இடத்தில் விழுவோம்
என்று எச்சரித்த அள்ளி மிக நிதானமாக படிகளில் இறங்கினாள். ராணியும் மிகுந்த எச்சரிக்கையுடன் அள்ளியின் தோளை பிடித்து படிகளில் இறங்கி தரை மட்டத்துக்கு வந்ததும் கணுக்கால் அளவு நீரில் தான் இருப்பதைக் கொண்டு,
இன்னும் எத்தனை நேரம் நாம் இப்படி நிற்க வேண்டும் அள்ளி
என்று வினவினாள். அள்ளி அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் அடுத்தபடி ராணி நடந்து கொள்ள வேண்டிய முறையை விளக்க முற்பட்டு,
ராணி கவனமாக கேளுங்கள், நாம் நேர் எதிரில் இருக்கும் சுவரை ஒட்டி காவிரியின் நீர் ஓடுகிறது. சற்று நேரத்திற்கு எல்லாம் அந்த சுவர் டக் டக் என்று இருமுறை தட்டப்படும் ஒலி கேட்கும். ஒலி கேட்டதும் நான் பொறியை திருகுவேன். திடீர் என்று காவிரி நீர் பெருவேகத்தோடு உள்ளே பாயும். நீங்கள் ஒரு கையால் சுவரை கட்டியாக பற்றி கொண்டு இன்னொரு கையை வெளியே நிட்டுங்கள். மற்ற விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்றார்.
ராணி அள்ளி சொன்ன விவரங்களை எல்லாம் மிக கவனமாக கேட்டுக்கொண்டு அள்ளியின் கையை பிடித்து கொண்டு எதிரே இருந்த சுவரை நோக்கி மெல்ல நடந்தாள். சுவரை அணுகியதும் ஒரு கோடியில் தான் நின்று கொண்டிருந்த இன்னொரு கோடியில் ராணியை நிறுத்தி,
ராணி இந்த சுவரின் நடுப்பாகம்தான் கதவு. அது திறந்ததும் நீங்கள் வலது கையால் சுவரின் கோடியை பிடித்துக் கொண்டு புனலுக்கு வெளியே இடது கையை நீட்டுங்கள். உங்கள் கை பற்றப்பட்டதுடன் சுவரை பிடித்திருந்த கையை விட்டுவிடுங்கள்
என்று கூறி அத்துடன் பேச்சு நிறுத்தி கொண்ட அள்ளி சுவரின் மற்றொரு பக்கத்தில் அந்த காரிருளில் மௌனமாக நின்றாள். ஓடினவை நிமிடங்களே என்றாலும் ராணிக்கு அந்த சில நிமிடங்கள் ஒரு யுகமாக தெரிந்தன.
இன்னும் எத்தனை நேரம் என்று அழுத்து கொண்ட அதே சமயத்தில்
கதவின் வெளிப்புறத்தில் டக் டக் என்று யாரோ படகு துடுப்பால் தட்டும் சத்தம் கேட்டது. அள்ளி சொன்னபடி நடக்க ராணி தயாரானாள். திடீர் என்று சுவர் இடைவெளி கொடுத்து காவிரி நீர் மிக வேகத்தில் உள்ளே பாய்ந்தது. ராணி தலையை நீரில் பாய்ச்சி வெளிப்புறம் கையை நீட்டினாள். பலமான ஒரு கை அந்த கையை பற்றி கொண்டு மின்னல் வேகத்தில் வெளியே இழுத்தது. நீர் மட்டத்துக்கு வெளியே தலையை நீட்டிய வினாடிகளில் பலமான இரு கைகளில் தான் கிடப்பதையும், பெரும் படகினில் கால் ஒன்றினை ஊன்றி இன்னொரு காலை தண்ணீருக்குள் இந்திர விழா விடுதியின் சுவரில் ஊன்றிக் கொண்டு சிறு பறவையை தாங்குவது போல மிக அலட்சியமாக தன்னையும் தூக்கிக் கொண்டு குமரன் சென்னி நிற்பதையும் கண்ட ராணி அவன் திறமையையும் பலத்தையும் எண்ணி வியந்தே போனாள்.
ஏதோ கனவுலகத்தில் சஞ்சரிப்பது போன்ற பிரம்மையை ஏற்பட்டது ராணிக்கு. கண்மூடி கண் திறப்பதற்குள் குமரன் சென்னியும் பரத வள்ளாளனும் தன்னையும் அள்ளியையும் தூக்கி படையில் போட்டதையும், குமரன் சென்னி தன் பெரும் வேலின் உதவி கொண்டே நீருக்குள் இருந்து நிலவரை கதவை மூடிவிட்டதையும் கண்ட ராணி, தமிழர்கள் இந்திர ஜால வித்தையில் தேர்ந்தவர்கள் என்ற முடிவுக்கே வந்தாள். இத்தனை பலமும் நுண்ணறிவும் பொருந்திய படைத்தலைவர்கள் துணையிருந்தும் யவனர் கப்பலில் சிறைப்பட்டு யாருமற்ற அனாதியாக இளம் சொழியன் போக வேண்டியது இருந்ததை நினைத்து வருந்திய ராணி அந்த நினைப்புகளே மேலோங்கி நிற்க வானகரை குன்றை அடைந்தாள். அவளை குன்றின் உச்சியிலிருந்து இளம் சொழியன் மாளிகையில் முன்கூடத்திலேயே சந்தித்த பிரம்மானந்தர், பூர்வ பீடிகைகளை அதிகமாக வைத்துக் கொள்ளாமல் ராணி ஆசனத்தில் அமர்ந்ததுமே அவளை அழைத்த காரியத்தை பற்றி விவரிக்க தொடங்கி,
ராணி, சோழ மண்டலம் பேராபத்தில் சிக்கியிருக்கிறது. அதை தவிர்க்க உன் உதவி வேண்டும். அதற்காகத்தான் உன்னை இங்க வரவழைத்தேன். யாரும் அறியாத நிலவரையில் நீர்க்கதவு மர்மத்தை குமரன் சென்னி, பரத வள்ளாளன், அள்ளி, நீ ஆகிய நால்வருக்கு தெரியப்படுத்திய காரணமும் அதுதான் என்றார்.
ராணி பிரம்மானந்தரை கூர்ந்து நோக்கிவிட்டு கேட்டாள், நீங்கள் எப்படி இருங்கோவிலிடமிருந்து தப்பினீர்கள் என்று?
கருவூர் கதையை கேட்டிருக்கிறாயா ராணி? அது சாதாரண கதை. நீ எங்களை அறையில் வைத்து பூட்டியதும் இளம் சொழியன் சாளரத்தின் மூலமாக இறங்கி எப்படியோ மறைந்து விட்டார். கரிகாலனும் இருப்பினர் தொலையாரும் அன்றிரவு போனவர்கள்தான். பிறகு அவர்கள் இருப்பிடமே தெரியவில்லை. பூவழகியையும் இன்பவள்ளியையும் இறங்குவேல் உறையூர் அழைத்து சென்று விட்டான். சமண மடத்தின் அறையில் என்னை மாத்திரமா வைத்து தாழிட்டிருந்தாய். என் சீடனான அந்த சமண துறவியையும் தாழிட்டாய். சமண துறவியை பற்றித்தான் உனக்கு தெரியுமே ராணி. அவருக்கு சாதாரணமாக வாயிற்படி வழியாக உள்ளே வந்து பழக்கம் இல்லாததால் சாளரத்தின் மூலம் வெளியே சென்று என் கதவை திறந்து விட்டார். அது கிடக்கட்டும். கருவூரில் கரிகாலன் மரணமடையாமல் தப்பியதுமே இறங்குவேள் அந்த ஊரை விட்டு அகன்றான். சோழ நாட்டில் தன் அரியணையை பாதுகாக்க சகல முயற்சிகளையும் எடுப்பதில் இப்பொழுது முனைந்திருக்கின்றான். சேரனும் பாண்டியனும் கூட எச்சரிக்கை அடைந்து விட்டார்கள். இனி சோழ நாட்டை இரண்டில் ஒன்று பார்க்காமல் மூவரும் விடமாட்டார்கள். ஆகவே சோழ நாட்டில் போர் நிச்சயம் ராணி. இப்பொழுதே யுத்த மேகங்கள் சோழ மண்டல வானில் குவிந்து வருவதை பார்க்கிறேன். அப்படி போர் வருமானால் எனக்கு வேண்டியது
என்று பிரம்மானந்தர் சற்று நிறுத்தினார். தெரியும் பிரம்மானந்தரே, நீர் விரும்புவது சோழ நாட்டின் வெற்றி என்றாள் ராணி.
ஆம் ராணி.
அதற்கு என்ன வேண்டும்?
அவகாசம் வேண்டும்.
அவகாசமா?
ஆம், சோழ நாட்டு வெற்றியை அளிக்கக்கூடிய ஒரே படைப்பிரிவு இளம் சொழியன் படைப்பிரிவுதான். ஆனால் யவனரும் தமிழரும் சோனகரும் கலந்து இந்த படையை நடத்தக்கூடிய ஒருவர் இளம் சொழியன் ஒருவர்தான்
என்றார் பிரம்மானந்தர். ஆம் என்று ராணியும் ஒப்புக்கொண்டாள்.
நீங்கள் இருவரும் டைபீரியஸுடன் உறையூரில் இருந்து இங்கு வந்ததாக அள்ளி கூறினால், சோழர் படையின் உபத்தலைவர் இப்பொழுது யவனர் கப்பலில் செல்கிறார் சிறைப்பட்டு
என்று பிரம்மானந்தர் ஏதோ சாதாரண விஷயத்தை கூறுவது போல பேசினார். ராணியின் கனல் கக்கும் கண்களை பிரம்மானந்தர் மீது திருப்பி,
தெரிந்துமா அவரை யவன நாடு செல்லவிட்டீர்கள்
என்று சீறினாள்.
காலம் கடந்து தெரிந்து கொண்டோம் ராணி. ஆனால் அஞ்சாதே, இளம் சொழியன் எந்த உலகத்தில் இருந்தாலும் வரவழைக்காமல் விடமாட்டோம். படைத்தலைவர் வரும் வரை இங்கு போர் மூழக்கூடாது. அதை தாமதப்படுத்த வழி இருக்கிறது
என்று கூறிய பிரம்மானந்தர்,
ராணி அதற்குத்தான் உன் உதவி தேவை
என்றும் கெஞ்சினார்.
அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்
என்றார் ராணி. செய்ய வேண்டுவது என்ன என்பதை பிரம்மானந்தர் சுட்டி காட்டியதும் ராணியின் மலர் விழிகள் கோபத்தால் சிவந்து செந்தாமரைகளாக காட்சியளித்தன. ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த ராணி,
என்னை சோதிக்கிறீர் ஆடிகளே, இலை உமக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா
என்று கூவிய ராணி ஆசனத்தில் இருந்து எழுந்து பிரம்மானந்தருக்கு வெகு அருகில் வந்துவிட்டாள். வந்து தன் நீலமணி கண்களை பிரம்மானந்தரின் யவன விழிகளோடு சில வினாடிகள் உறவாடுவிட்டு,
பிரம்மானந்தரே, நான் யவன நாட்டு அரசு குடும்பத்தை சேர்ந்தவள். யாருக்கும் நான் அடிமையாக முடியாது. நினைப்பிருக்கட்டும்
என்று சற்று சுட சுட சொற்களை உதிர்த்தாள்.
நீ அடிமையாகத்தான் வேண்டும் ராணி. தமிழகத்தின் நன்மைக்காக இந்த தியாகத்தை மட்டும் செய். தமிழர் உனக்கு கோயில் கட்டி வழிபடுவார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அடிமையாகி போருக்கு பலியாவது முறையா அல்லது ஒரு ராணி அடிமையாவது சிறந்ததா? யோசித்து பார் ராணி. நீ சம்மதிக்கத்தான் வேண்டும். சம்மதிக்காவிட்டால்?
சம்மதிக்காவிட்டால் ராணி கேட்டால் பிரம்மானந்தரை வெறித்து பார்த்து கொண்டே. சம்மதிக்காவிட்டால் என்ன நேரிடும் என்பதை பிரம்மானந்தர் சுருக்கமாக இரண்டே சொற்களில் கூறினார். சொற்களாவை இல்லை இல்லை. அவள் இதயத்தை சுட வந்த இரு பெரும் ஜுவாலைகள், அவள் சித்தத்தை குலைக்க வந்த பேர் இடிகள், அந்த இரண்டே சொற்களால் நிலை குலைந்த யவனராணி தன் மஞ்சத்திற்கு தள்ளாடி நடந்து சென்று தொப்பென்று உட்கார்ந்தாள்.
கூடாது, கூடாது, எது நடந்தாலும் அது கூடாது
என்று பைத்தியம் போல சற்று இறைந்தே பேசிக்கொண்ட ராணி தன் அன்னப்பறவை ஆபரணத்தை நோக்கி வெறுப்பு கிளந்த பெரும் சிரிப்பு ஒன்றையும் உதிரவிட்டாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும்.
மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.